श्रीशैलेशदयावात्रं धीभक्त्यादिगुणार्णवम् इतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अखिलात्मगुणावासं अज्ञानतिमिरावहम् आश्रितानां सुशरणं वन्दे अनन्तारिदेशिकम् श्रीमद्रामानुजाचार्यश्रीपादां भोरुहद्वयं सदुत्तमाङ्गसन्तार्यम् अनन्तार्यमहं भजे रामानुजपतच्छाया गोविन्दाह्वानपायिनी तदायात्तत्स्वरूपासा जीयात्मद्विश्रमस्थली. இது ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே பராசர பட்டர் எம்பாரை பற்றி அருளி செய்த ஸ்லோகமாகும். இதுவே அவருடைய தனியனாகவும் திகழ்கிறது. எம்பாரை இராமானுஜ பதச்சாயா என்று கொண்டாடுகிறார் அவருடைய சிஷ்யரான பட்டர். கோவிந்தர் என்பது அவருடைய திருநாமம். கோவிந்தரான எம்பார் இராமானுஜ பதச்சாயா அனபாயினி, அதாவது இடைவிடாமல் எப்பொழுதும் உடையவருடைய திருவடி நிழலாகவே இருக்கிறார் எம்பார் என்று காட்டுகிறார் பட்டர். வேறொரு இடத்திலும் எம்பாரை எதிபதி சரணச்சாயா என்று பூர்வர்கள் கொண்டாடுகிறார். பெரியாழ்வார் திருமொழியிலே கடைசி பாசுரத்திலே ஒரு ஐதீகம் இருக்கிறது. பாசுரத்தின் முடிவில் சாயை போல பாடவல்லார் தாமும் மனுக்கர்களே என்று அருளி செய்கிறார் பெரியாழ்வார். அதனுடைய அர்த்தம் என்ன என்று எம்பாரிடத்திலே சிலர் வந்து கேட்க, அவர் உடையவருடைய பாதுகைகளை எடுத்து தம்முடைய திருமுடி மேல் வைத்துக் கொண்டு சிறு நேரம் யோசித்து விட்டு பாடவல்லார் தாமும் சாயை போல அணுக்கர்களே என்று சரித்தாராம். அதாவது இந்த பாசுரங்களை பாடவல்லார்கள் எம்பெருமானுடைய நிழலாகவே அணுக்கர்களாக இருப்பார் என்று அருளி செய்தாராம். அதை எம்பார் தம்முடைய வாழ்க்கையிலே நடத்தி காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அடியவர்கள் எம்பெருமானுடைய திருவிழிநாளாக இருப்பதைப் போல எம்பாரானவர் எம்பெருமானாருடைய திருவிழிநாளாகவே வாழ்ந்து வந்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட அவருடைய 1000வது திருநட்சத்திரம் இப்பொழுது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த மகோத்சவத்தின் காரணமாக பல மகனியர்கள் அவருடைய வைபவத்தையும் பெருமையையும் அவர் அருளி செய்த பல நிர்வாகங்களையும் அவரை பற்றின ஐதீகங்களையும் நமக்கு பலவாறாக ஆச்சரியமாக அருளி செய்து வருகிறார்கள். அதிலே அடியேனும் சில விஷயங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது இந்த குழுமத்தினாரிட்ட கட்டளை. அதை அடியொத்தி ஒரு விஷயங்களை இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி 2வது பத்திலே 7வது திருவாய்மொழி கேசவன் தவர் என்று தொடங்கக்கூடிய 12 திருநாமப்பட்டாம். எம்பெருமானுக்கு 12 திருநாமங்களை நாம் சொல்லுகிறோம். கேசவாதி திருநாமங்கள் என்று இதற்கு பெயர். கேசவன், நாராயணன், மாதவன் என்று தொடக்கமாக 12 திருநாமங்கள் சொல்லப்படுகின்றன. பொதுவாக திருவாய்மொழி என்பது 10 பாசுரங்களை கொண்டது. பல சுதியை சேர்த்துக்கொண்டு 11 பாசுரங்களாக அமையும். ஆனால் எம்பெருமானுடைய 12 திருநாமங்களுக்கும் ஒரு திருநாமத்திற்கும் ஒரு பாசுரமாக ஆழ்வார் பாடி வருவதாலே இந்த கேசவன் தமர் என்னும் பதிகம் 12 பாக்களால் ஆனது. பரசுரியை சேர்த்துக்கொண்டு மொத்தம் 13 பாசங்கள் அமைந்ததான ஆச்சரியமான விலட்சணமான ஒரு பதிகம் இது. இதிலே எம்பெருமான் தன்னுடைய அடியாரை விஷயகரிக்கும் போது அவர்கள் அளவில் மட்டும் இல்லாமல் அவர்களோடு சம்பந்தா சம்பந்தம் பெற்ற அனைவரிடத்திலும் அவருடைய அருள் பாயும் என்பதை இப்பத்தாலே ஆழ்வார் காட்டி அருளுகிறார். அப்படிப்பட்ட அந்த சம்பந்தா சம்பந்திகள் அடியவர்களைப் போல இல்லாமல் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவனதருள் அவர்கள் மீது பாயும் என்பது பூர்வர்கள் நிர்வகித்த விஷயம். அதை காட்டுவதற்காக நம்பிள்ளையானவர் ஸ்ரீராமாயணத்திலிருந்து மரணானி வைராணி என்னும் ஸ்லோகத்தை எடுத்துக்கொண்டு உதாகரிக்கிறார். இவ்விடத்திலே செல்வ பீஷணனான அடியவன் மேல் பாய்ந்த பெருமாளுடைய அருளானது அவனோடு வெறும் தேய சம்பந்தம் மட்டும் கொண்டிருந்த ராவணன் பெருமாளிடத்திலே எதிரொம்பு கொத்துக் கொண்டிருந்தவன் அவனிடத்திலும் அப்பொருள் பாய்ந்தது என்று இவ்விஷயத்தை காட்டுகிறார் நம்பிள்ளை. இதற்கு மேலாக சுக்ரீவ மகாராஜர், மாலாகாரர், கண்டாகரணன் போன்றவர்களையும் உதாரணமாக எடுத்து இவ்விடத்திலே காட்டுகிறார். அப்படி தன்னை விஷயகரிக்கைக்கு உடலாக இருக்கக்கூடிய எம்பெருமானின் குணச்சேஷ்டிதங்கள் அவற்றை அனுசந்திக்கும் ஆழ்வார் அந்த குணச்சேஷ்டிதங்களை எல்லாம் விளக்கும் திருநாமங்களை எடுத்து இந்த பத்திகளிலே பேசி அனுபவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய குணங்கள் என்ன, அவருடைய சேஷதங்கள் எல்லாமே அவருடைய திருநாமங்களால் கட்டப்படுகின்றது என்பது நம்முடைய பொருள்கள் காட்டின விஷயம். இதிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒருவர் சதாச்சாரின் அடிபணிந்து சமாசனம் செய்து கொண்டு ஸ்ரீவைஷ்ணவராக ஆகும்போது அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரங்கள் செய்து வைக்கப்படுகின்றன. அவற்றில் ஒன்றானது துவாதச திருநாமம். அவருடைய உடம்பிலே ஊர்துவ புண்டரமாகிற 12 திருநாமங்களை தினந்தோறும் இட்டுக்கொள்வது என்பது அந்த சம்ஸ்காரமாகும். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த ஊர்துவ புண்டரத்தை தங்களுடைய திருமேனியை அணிந்து கொள்ளும் போது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு ஒரு திருநாமத்திற்கும் எம்பெருமானுடைய ஒரு ஒரு துவாதச திருநாமத்தை சொல்லிக்கொண்டு இட்டுக்கொள்வது என்பது வழக்கமாகும். ஆக துவாதசம் நாமமாகிறது ஸ்ரீ வைஷ்ணவ சின்னம் என்றபடி, இதே பெரியவாச்சான் பிள்ளை திருநாமமாகிறது வைஷ்ணவ சின்னம் ஆகையாலே இந்த பதிகத்தாலே நான் வைஷ்ணவனானேன் என்று நம்மாழ்வார் உரைக்கிறார் என்று எம்பார் அருளி செய்வார் என்று காட்டுகிறார். ஏனெனில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சின்னமான திருத்வாதச திருநாமங்களை இந்த திருவாய்மொழியிலே வரிசையாக ஆழ்வார் பாடி வருகிறார். அதனாலே இந்த திருவாய்மொழி சொல்லும் போது ஆழ்வார் நான் ஸ்ரீவைஷ்ணவனானேன் என்று காட்டுகிறார் என்று எம்பார் உரைப்பாராம். இதன்றி இந்த பதிகத்தின் அவதாரிகளே மேலும் ஒரு அழகான விஷயம் காட்டப்பட்டிருக்கிறது. திருவாய்மொழியிலே 8-10 திருவாய்மொழி ஆகிறது எம்பெருமானுடைய அடியவர்களை கொண்டாடும்படியான நெடுமார்க்கடிமை என்னும் 10. அதை ஆழ்வாருடைய நெடுமார்க்கடிமை என்று இங்கே வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள். இந்த 10 ஆழ்வார் தான் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதையும் அவனுடைய அடியவர்களிடத்திலே தான் கொண்டிருக்கிற அன்பை பற்றியும், அந்த அன்பானது அந்த அடியவருடைய சம்பந்திகள் அளவும் செல்லும் என்பதையும் காட்டுகிறார். ஆனால் ஆச்சரியமாக இந்த கேசவன் தமர் என்னும் பதிகமானது பெருமாளுடைய நெடுமார்க்கடிமை என்று இங்கே வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 10 ஆழ்வார் எம்பெருமான் தன் மீது கொண்ட அன்பானது தன்னுடைய சம்பந்தா சம்பந்திகள் அளவும் செல்கின்றது என்று அருளி செய்கிறார். முதல் பாசுரத்திலே கேசவன் தமர் கீழ்மேல் எமரேல் எழுபிறப்பும் என்றதனாலே 7 தலைமுறை கீழேயும் 7 தலைமுறை மேலேயும் ஆழ்வாருடன் சம்பந்தம் கொண்டவர்கள் கேசவன் தமர் ஆகிறார்கள் என்று காட்டுகிறார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகிறவர்கள் எம்பெருமானுடைய அடியார்கள் என்பதாலே ஆழ்வார் அவர்களை விரும்புகிறார்கள் என்றும், ஆழ்வார் பரிகரம் என்பதாலே அவன் விரும்புகிறான் என்பதும் இங்கே அழகாக காட்டப்படுகிறது. அடுத்து 3-10 திருவாய்மொழி முன்னே ஞானம் என்று தொடங்கக்கூடியது. இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் அழகரை தம் இந்திரியங்களின் குறைவாலே பூர்ண அனுபவம் பண்ண முடியாமல் வருத்தப்படுகிறார். அதைக் கண்ட எம்பெருமான் அவரது கலக்கத்தை தீர்க்கும்படியான விஷயத்தை சொல்லுகிறது இந்த பதியம். அதிலே முதல் பாசுரமானது புண்ணிய ஞானம் படைத்த எம் முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், வெண்ணாள் நோய்விய வினைகளை வேறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே என்று தொடங்குகிறார் ஆழ்வார். ஒருவனுக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டிருந்தால், அருகே தண்ணீர் இருந்தால் அதை உடனே எடுத்து தன் தாகத்தை தீர்த்துக் கொள்வான். ஆனால் அப்படி மிக்க தாகம் கொண்டவன் பக்கத்திலே தண்ணீர் இருந்தாலும் அதை அருந்த முடியாமல் தவிப்பது போன்ற நிலைமை இந்த பதிகத்திலே ஆழ்வாருக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் எம்பெருமான் தனக்கு கரண கலையவர்களை கொடுத்திருக்கிறான், அவதாரங்களை செய்திருக்கிறான், இருந்தாலும் அவனை அனுபவிக்க முடியாமல் இருப்பது தனக்கு பிரகிருதி சம்பந்தம் இருப்பதாலே என்று ஆழ்வார் உரைக்கிறார். அவருடைய வருத்தத்தை கண்ட பெருமாள் தான் திருவேங்கடமலையில் இருப்பதை காண்பித்து அங்கே தன்னை அனுபவித்து ஆனந்தம் அடையும்படி அவருக்கு சொல்ல, அது 10 பாசுரத்திலே நிலை பெற்று என்னெஞ்சம் பெற்றது நீடுகிறே என்று ஆழ்வாரால் காட்டப்படுகிறது. பெருமாளானவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து அதில் 5 புலன்களையும் வைத்திருக்கிறான். அவற்றைக் கொண்டு நாம் அவனை வணங்கி வழிபட்டு பூசித்து பொழுதை போக்க வேண்டியிருக்க, அத்தாலே அவனுடைய திருவிழிகளை அடைய வேண்டியிருக்க, அதை செய்யாமல் நாம் அந்த புலன்களின் பின்னே ஓடி இவ்வுலக விஷய அனுபவத்திலே இழிந்து பகவத் விஷயத்தை இழந்து அதனால் அழுத்தப்படுகிறோம் என்று காட்டுகிறார் ஆழ்வார். அதை நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்று உரைக்கிறார் ஆழ்வார். அதாவது சிருஷ்டி சமயத்திலே அந்நாள் நீ தந்த, நீ எங்களுக்கு கொடுத்த ஆ கையன், இந்த உடலினுடைய வழியிலே அதன் பின்னேயே சென்று உழல்வேன், நடந்து கெட்டு திரிகின்றேன் என்று ஆழ்வார் உரைக்கிறார். தந்த என்பதற்கு பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளிலே தலைசாய்த்து உன்னை பெருகைக்கு உறுப்பாம் உடம்பை உபகரித்து என்றும், பிறகு விஷய பிராவணத்தை விளைத்து கொண்டு சரீரத்தின் வழியே போய் அனர்த்தப்பட்டேன் என்றும், உழல்வேன் என்பதற்கு சுழிதோறும் முழுகா நின்றேன் என்றும் வியாக்கியானத்திலே அருளி செய்கிறார். இவ்விஷயத்தை சொல்லும் எம்பார், நீ ஒன்றை நினைத்துத் தந்தாய், நான் அதன் வழியே போந்தேன், தெப்பத்தை தூக்கிப் போய் பெருமாளை அனுபவிக்கலாயிருக்க சரீரம் பாங்கன்று என்று நீர்வாக்காலே போய் கடலிலே புகுவாரைப் போலே இதர விஷய பிராவண்யங்களுக்கு உடலாக்கி அனர்த்தத்தை விளைவித்துக் கொண்டேன் என்று அருளி செய்வாராம். அந்த காலத்திலே காவேரியை கடந்து திருவரங்கத்துக்கு சென்று எம்பெருமானை அனுபவிப்பதற்கு மக்கள் தெப்பத்தை உபயோகித்து வந்தார்கள். ஆக அந்த தெப்பத்தை உபயோகிப்பது நாம் திருவரங்கத்தை அடைய வேண்டும், எம்பெருமானை வணங்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் தெப்பத்திலே ஏறினவன் அப்படி திருவரங்கத்துக்கு போகும் வழியை தேடாமல் தெப்பம் போகும் வழியே அதை விட்டால் அது அவனை கடலிலே கொண்டு போய் தள்ளிவிடும். அதுபோலே நமக்கு இந்த எம்பெருமான் தெப்பம் போன்ற உடலை கொடுத்திருக்கிறான், அதை நாம் நல்வழியிலே எடுத்து சென்று அவனை அடைய வேண்டியிருக்க அதன் வழியே போக விட்டு அதனால் அறுத்தப்பட்டு போகிறோம். இவ்விஷயத்தை தான் ஆழ்வார் வருத்தத்துடன் இப்பத்திலே தெரிவிக்கிறார் என்று அருளி செய்கிறார் என்பார். நீ ஒரு காரணத்துக்காக இவ்வுடலை தந்தாய், ஆனால் அதற்கு எதிரான ஒரு காரியத்தை நான் செய்தேன் என்று ஆழ்வார் வருத்தப்படுகிறாராம். எம்பெருமானாருக்கு முன்னே இருந்த முதலிகள் இந்த பாசுரத்தின் முடிவிலே இனி வந்து கூடுவனே என்று ஆழ்வார் சொல்வதை இனி வந்து கிட்டுகை என்று ஒரு பொருள் உண்டோ என்று நிராசர் ஆகிறார் என்று காட்டினார்களாம். அதாவது எம்பெருமான் செய்த முயற்சிக்கு எதிராக நான் ஒன்று செய்ததனாலே எனக்கு இத்தாலே ஒரு பயனும் இல்லை என்று ஆசையற்றவர் ஆகிறார் நம்மாழ்வார் என்று கருத்தை தெரிவித்தார்களாம். ஆனால் எம்பெருமானார் ஆனவர் அப்படி ஆழ்வார் ஆசையற்றவரானால் பின்னே முடிந்தே போய்விடுவர். அதனாலே ஒன்பதாம் பாட்டிலே நிராசராக பத்தாம் பாட்டில் அவன் வந்து சமாதானம் பண்ணினாராக அமையும் என்று அருளி செய்தாராம். அதனாலே ஒன்பதாம் பாசுரம் அளவிலே மட்டும் ஆழ்வார் நிராசை கொண்டவராக இருந்தார். ஆனால் பத்தாம் பாசுரத்திலே பெருமாள் சமாதானம் செய்ய சமாதானமானார் என்று எம்பெருமானார் இங்கே நிர்வகித்து போந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக மூன்றாம் பத்து இரண்டாம் திருவாய் மொழி, அதிலே எட்டாம் பாசுரத்திலே ஆழ்வார் மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன், ஓவுதல் இன்றி உன் கடல் வணங்கிட்டிலேன், பாவுதல் சீர்கண்ணா என் பரஞ்சுடரே கூவுகின்றேன் காண்பான் எங்கே இரு கூவுவனே என்று பாசுரம் அமைத்திருக்கிறார். இதிலே இரண்டாம் வரியானது ஓவுதல் இன்றி உன் கடல் வணங்கிட்டிலேன் என்று அமைந்திருக்கிறது. ஓவுதல் இன்றி என்றால் இடைவிடாமல், அதாவது இடைவிடாமல் உன்னை நான் வணங்கிக் கொண்டே இருக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார் ஆழ்வார். இதிலே முதல் வரியானது மேவு துன்ப வினைகளை விடுத்துமில்லை என்று காட்டுகிறது. அதாவது நம்மை விட்டு பிரியாத பாபசுமை, அது நம்மை பெருமாளை அடையவிடாமல் தடுக்கிறது. ஆழ்வார் அந்த வினைகளை நான் விடுத்துமில்லேன் என்று அருளி செய்கிறார். அந்த வினைகளை ஆழ்வார் நான் விடுத்துமில்லேன் என்று வருத்தத்துடன் தெரிவிக்கிறார். இங்கே இந்த ஓவுதல் இன்றி என்பது இரண்டாவது வரியிலே அமைந்திருந்தாலும் அதை முதல் வரியோடும் சேர்க்கலாம் என்று எம்பார் காட்டுவாராம். இதை காக்காட்சி நியாயம் என்று சொல்வார்கள். எப்படி ஒரு காக்கையின் கண்ணானது இரண்டு பக்கம் பார்க்குமோ அதுபோல இந்த ஓவுதல் இன்றி என்பது இரண்டாவது வரியிலும் சேரும், முதல் வரியிலும் சேரும். இரண்டாவது வரியில் சேரும்போது ஓவுதல் இன்றி உன் கடல் வணங்கிட்டுலேன் என்பது நாம் பார்க்கிறோம். ஆனால் அதை முதல் வரியோடு சேர்த்து கொண்டால் ஓவுதல் இன்றி மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன் என்றும் அமையுமாம். அதாவது நான் சாஸ்திரங்களின் வழியே சென்று கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, இவற்றையெல்லாம் செய்து என்னுடைய பாவங்களை கழிக்க வேண்டியதா இருக்க நான் அதை இடைவிடாமல் செய்து என் பாவங்களை தீர்த்து கொள்ளவில்லை என்று ஆழ்வார் கூறுகிறார். அப்படி எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்து கொண்டு முயற்சி செய்தவன் போலே கூவுகின்றேன் காண்பான் எங்கே இரு கூவுவனே என்று சொல்லுகிறேன் என்று ஆழ்வார் வருத்தப்படுகிறார் என்று எம்பார் நிர்வகிக்கிறார். இதற்கு உதாரணமிடும் இடத்திலே வியாக்கியானத்திலே கண்ணால பெண்டாட்டிக்கு உண்ண அவசரமில்லை என்ற ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது. விடத்தலை அவசரம் என்பது ஒரு வாய்ப்பு என்று சொல்லலாம். ஆக புதிதாக கல்யாணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணுக்கு உண்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்களுக்கு பல காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதாலே உட்கார்ந்து போஜனம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதுபோல இந்த தீவினைகளை போக்கிக் கொண்டு நல்வினைகளை செய்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கும் கிட்டவில்லை என்று ஆழ்வார் சொல்லுகிறார் என்று காட்டப்படுகிறது. என்னுடைய வாழ்நாளை எல்லாம் ஓவுதலின்றி நான் தீவினைகளே செய்து போந்தேனே ஒழிய ஓவுதலின்றி நல்வினைகளை செய்து எனக்கு ஒரு நல்வழி பார்த்து கொள்ளவில்லை என்று ஆழ்வார் சொல்லுகிறாராம். அப்படி செய்யாமல் இந்திரியங்களுக்கு இரையிட்டு தெரிந்தேன், எனக்கொன்றும் இடம் பார்த்திலேன் என்று இவ்விடத்திலே வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பல நிர்வாகங்களையும் பல ஐதீகங்களையும் எம்பார் அருளி செய்திருக்கிறார் என்பது நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் வியாக்கியானம் முழுவதுமாக பல இடங்களிலே கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய சஹஸ்ராப்தி உற்சவத்திலே ஒரு திவலையை இவ்விடத்திலே அனுபவிக்க பிராப்தமாயிற்று. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீவ திருவிளேஷனும் எம்பார் திருவிளேஷனும் அடியே முதற்கவிதாசன்.